Baking go run the sub.
முத்துப்ளூஸை வானொலி நேர்கள் அனைவருக்கும் எமது காலை வணக்கங்கள். ஒவ்வொரு சனிக்கிழமை காலையும் 104.6 FM அலைவரிசையில் முத்தமிழ் கலந்து உங்களின் வீடு தேடி வரும் ஒரு தனித்துவமான தமிழ் வானொலியை கேட்க தவறாதீர்கள்.
பிரதி சனிக்கிழமை தோறும் காலை 7:15 மணி முதல் வான் அலைகளின் ஊடாக தவழ்ந்து உங்கள் வீடுகள் தேடி வருகின்ற நியூசிலாந்து தமிழ் மூத்தோர் சங்கத்தினுடைய சிறப்பு தமிழ் வானொலி முத்தமிழ் ஓசையை செய்யுமெடுக்க காத்திருக்கும் நேர்கள் பெருமக்கள் அனைவருக்கும் மகிழ்வான இனிய காலை வணக்கங்களை தெரிவித்துக் கொண்டு இன்று மே மாதம் 6 சனிக்கிழமை 2026 ஆண்டு நிகழ்ச்சியிலே இன்றும் வழமை போன்று முதலில் இடம்பெறுவது இன்றைய திருக்குறள். திருக்குறளை திறப்பதற்காக எமது அன்புக்கும் மதிப்புக்கும் உரிய நண்பர் மேலாள் ஆசிரியர் திரு தவராஜா பசுபதி பிள்ளை அவர்கள்.
வணக்கம் சன், வணக்கம் நேயர்களே. இன்றைய குறள் அமுதத்தில் உட்பகை என்னும் அதிகாரத்திலிருந்து ஒரு குறட்ப. உடம் பாடில்லாதவர் வாழ்க்கை குடங்கருள் பாம்போடு உடனுரைந்தற்று. உடம் பாடில்லாதவர் வாழ்க்கை குடங்கருள் பாம்போடு உடன் உறைந்தற்று. இக்குறட்பாவின் பொருளை நோக்கலாம். உள்ளத்தில் அன்பு மனப்பொருத்தம் இல்லாதவரோடு சேர்ந்து வாழும் வாழ்க்கை ஒரு சிறு குடிசைக்குள் பாம்போடு சேர்ந்து வாழ்வதை ஒத்ததாகும் என விளக்கம் தருகின்றனர். அத்தகைய வாழ்க்கை அச்சமும் ஆபத்தும் நிறைந்ததாகவே அமைந்திருக்கும். பாம்பு எப்போது சேரும் எப்போது கடிக்கும் என்று எதிர்வு கூற முடியாது. அதுபோலவே மனதில் உடன்பாடு இல்லாதவருடன் பழகுவதும் வாழும் வாழ்க்கையும் எந்நேரமும் பயம் ஆபத்து பாதுகாப்பற்ற நிலை போன்ற துன்பத்தை தரும். பாம்பு நகர்ந்தாலும் கடிக்கும், உட்பகைவர் சற்று சோர்ந்தாலும் தீங்கு செய்வர். இந்நிலையினை திருமங்கை ஆழ்வார் அருளி செய்த பெரிய திருமொழி பாடல் வரியொன்று பாம்போடு ஒரு கூரையிலே பயின்றாற் போல என குறிப்பிடுகின்றது. உறவோ நட்போ தொழிலோ எதுவாக இருந்தாலும் அங்கே பரஸ்பர நம்பிக்கையும் ஒற்றுமையும் இல்லாவிட்டால் அது என் நேரமும் துன்பப்படுத்தலாம். வெளிப்படையான பகையை விட உள்ளுக்குள் பகையை வைத்துக் கொண்டு நண்பனைப் போல நடிப்பதுதான் ஆபத்தானது என்பது நாம் கற்றுக்கொள்ளும் பாடமாகும். உட்பகை கொண்டவரோடு சேர்ந்து இயங்குவது மிக கொடியது. உடம் பாடில்லாதவர் வாழ்க்கை குடங்கருள் பாம்போடு உடனுறைந்தற்று. மீண்டும் ஒரு பொழுதில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.
நிகழ்ச்சியிலே அடுத்ததாக தொடர்வது
நியூசிலாந்து வாழ் தமிழ் மக்களுக்கு எனது இனிய வணக்கங்கள். முத்தமிழ் ஓசை வானொலி ஊடாக உங்களுடன் இணைவதில் மிக்க மகிழ்ச்சி அடைகின்றேன். சிட்னியிலிருந்து ஐங்கரன் விக்னேஸ்வரா. அலெக்சாண்ட்ரியா முதல் யாழ் நூலகம் வரை சாம்பலிருந்தே புதிய வரலாறு எழுகிறது. மனித நாகரத்தின் வளர்ச்சி பாதையில் நூலகங்கள் அறிவின் கோட்டைகளாக விளங்கியுள்ளன. ஒரு மொழி மக்களின் வரலாறு, பண்பாடு, மொழி, சிந்தனை, அறிவியல் முன்னேற்றம் ஆகியவற்றின் சமிப்பிடங்களாக நூலகங்கள் திகழ்கின்றன. எனவே ஒரு நூலகத்தின் அழிவு என்பது வெறும் கட்டிடத்தின் அழிவு மட்டுமல்ல, அது ஒரு சமூகத்தின் நினைவகத்தையும் அறிவு பாரம்பரியத்தையும் அளிக்கும் செயற்பாடாகும். உலக வரலாற்றில் பல புகழ்பெற்ற நூலகங்கள் போர்களாலும் மதவெறியாலும் அரசியல் முறையாலும் அளிக்கப்பட்டுள்ளன. பண்டைய எகிப்தில் அமைந்திருந்த அலெக்சாண்ட்ரியா லைப்ரரி ஆஃப் அலெக்சாண்ட்ரியா உலகின் மிகப்பெரிய அறிவு கலைஞமாக கருதப்பட்டது. ஆயிரக்கணக்கான அரிய நூல்கள் சேமிக்கப்பட்டிருந்த அந்த நூலகம் பல்வேறு படையெடுப்புகளும் தீ விபத்துகளும் அழிந்து போனது. மனித வரலாற்றின் மிகப்பெரிய அறிவு இழப்புகளில் ஒன்றாக அது இன்றும் நினைவு கூறப்படுகின்றது. 1991 போஸ்னியா நேஷனல் யூனிவர்சிட்டி லைப்ரரி ஆஃப் போஸ்னியன் ஹெர்சகோவினியா மீது நடத்தப்பட்ட தாக்குதல் 2 மில்லியனுக்கும் அதிகமான ஆவணங்கள் எரிந்து சாம்பலாகின. போஸ்னியா போரின் போது நிகழ்ந்த இந்த அழிவு ஒரு மக்களின் கலாச்சார அடையாளத்தை அளிக்கும் முயற்சியாக உலகம் கண்டித்தது. 2003 நேஷனல் லைப்ரரி ஆஃப் ஆர்கைவ் ஆஃப் ஈராக் கொள்ளையடிக்கப்பட்டு தீக்கிரையாக்கப்பட்டது. 1000 ஆண்டுகள் பழமையான அரிய கல்வி பிரதிகளும் வரலாற்று ஆவணங்களும் அப்போது அழிந்தன. இவ்வாறான உலக வரலாற்றின் சோகப்பதில் தனித்துவமான இடத்தை பெறுவது யாழ்ப்பாண நூலகத்தின் எரிப்பு ஆகும். யாழ் நூலகம் தமிழர் பண்பாட்டு அடையாளத்தின் முக்கிய சின்னமாக விளங்கியது. யாழ்ப்பாண பொது நூலகம் என்பது ஒரு சாதாரண கட்டிடம் அல்ல, அது தமிழ் மக்களின் அறிவு, பண்பாடு, வரலாறு மற்றும் அடையாளத்தின் சின்னமாக விளங்கியது. 1933 ஆண்டு தொடங்கப்பட்ட இந்த நூலகம் காலப்போக்கில் தெற்காசன் மிக முக்கியமான நூலகங்கள் ஒன்றாக வளர்ந்தது. அதில் 97,000 மேற்பட்ட அரிய நூல்கள், ஓலைச்சுவடிகள், வரலாற்று ஆவணங்கள், பழைய செய்தித்தாள்கள் மற்றும் தமிழின் பாரம்பரிய செல்வங்கள் பாதுகாக்கப்பட்டிருந்தன. 1981 ஜூன் முதலாம் நாள் இரவு இலங்கையின் இன அரசியல் பதற்றங்களால் தீவிரமடைந்த சூழலில் யாழ்ப்பாண நூலகம் தீவைக்கு எரிக்கப்பட்டது. அக்காலத்தில் நடைபெற்ற அரசியல் கலவரங்களின் பின்னணியில் அரச பாதுகாப்பு படையுடன் தொடர்புடையவர்களை அரசு ஆதரவற்ற கும்பல்களும் இந்த தாக்குதல் ஈடுபட்டதாக பல ஆய்வுகளும் சாட்சியங்களும் குறிப்பிடுகின்றன. இந்த தீ விபத்து 2 நாட்கள் நீடித்ததாகவும் நூலகத்தின் பெரும்பாலான சேமிப்புகள் முழுமையான அழிந்ததாகவும் பதிவுகள் கூறுகின்றன. அந்த தீயில் எரிந்தது வரும் புத்தகங்கள் மட்டுமல்ல, 100 ஆண்டுகளாக சேகரிக்கப்பட்ட தமிழர் வரலாற்று சான்றுகள், யாழ்ப்பாண ராஜ்யத்தை பற்றிய அரிய பதிவுகள், பழைய பழமையான ஓலைச்சுவடிகள், ஆய்வாளர்கள் பயன்படுத்தப்பட்ட அரிய ஆவணங்கள் என மீண்டும் உருவாக்க முடியாத அறிவின் செல்வங்கள் அழிந்து போயின. குறிப்பாக தமிழ் சமூகத்தின் வரலாற்று நினைவாக விளங்கிய பல ஆவணங்கள் நிரந்தரமாக இழக்கப்பட்டன. யாழ் நூலக எரிப்பு உலக வரலாற்றில் இடம்பெற்ற மிக கொடூரமான பண்பாட்டு அழிப்புகள் ஒன்றாக பார்க்கப்படுகிறது. பல ஆய்வாளர்கள் இதனை பண்பாட்டு இனப்படுகொலை அல்லது அறிவுக்கொலை என்று கூட வர்ணிக்கின்றனர். ஒரு மக்களின் நினைவுகள் மொழி மற்றும் வரலாற்றை அழிக்கும் நோக்கத்தில் நிகழ்த்தப்பட்ட தாக்குதலாக இது தமிழ் மக்களால் இன்றும் நினைவு கூறப்படுகிறது. இந்த சம்பவம் தமிழ் மக்களின் மனங்களில் ஆழமான காயத்தை ஏற்படுத்தியது. ஏற்கனவே நிலவிய இன முரண்பாடுகள் மேலும் தீவிரப்படுத்தியுடன் இலங்கையின் உள்நாட்டுப் போருக்கான மனநிலையும் வெளிப்படுத்தும் திருப்பு முனை நிகழ்வாக பல வரலாற்று ஆசிரியர்கள் கருதுகின்றனர். நூலகத்தின் எரிப்பு தமிழின் அரசியல் மற்றும் பண்பாட்டு உரிமைகளை பாதுகாக்கப்படும் என்பதை மேலும் உணர்வுபூர்வமாக வெளிப்படுத்தியது. யாழ் நூலகம் கருகிய அந்த இரவு ஒரு கட்டிடம் மட்டுமல்ல, ஒரு மக்களின் அறிவும் மரபும் வரலாற்றுச் செல்வம் பண்பாட்டு நினைவும் தீக்கிரி ஏற்பட்டது. அதனால்தான் கருகிய யாழ் நூலகம் என்ற சொல் இன்று வரை தமிழ் மக்களின் கூட்டு நினைவில் அழியாத வரலாற்று காயமாக வாழ்கிறது. 1981 அரசியல் பதத்தின் காரணம் எரிக்கப்பட்ட இந்த நூல் பல்வேறு சாட்சியங்களும் ஆய்வுகளும் இந்த சம்பவம் திட்டமிட்டே தாக்குதலாக இருந்ததாக கருதப்படுகிறது. சில மனிதர்களின் நூற்றாண்டு அறிவிச்சலும் சாம்பலாகிறது. தமிழர் வரலாறு, இலக்கிய மரபு ஆகியவற்றை தாங்கி எண்ணற்ற ஆவணங்கள் மீள முடியாத வகையில் அழிந்தன. யாழ் நூலக எரிப்பு கட்டத்தின் அழிவாக மட்டுமல்லாமல் தமிழ் மக்களின் பண்பாட்டு மீதாக தாக்குதலாகவும் பார்க்கப்படுகின்றது. யாழ்ப்பாண நூலகத்தின் எரிப்பு ஒரு இனத்தின் அறிவுச்செலுத்தை இலக்காக கொண்ட கலாச்சார வன்மன் அடையாளமாகவும் இன்று நினைவு கூறப்படுகின்றது. நூலகங்கள் புத்தகங்களின் களஞ்சியம் மட்டுமல்ல, அவை மனிதகுலத்தின் கூட்டு நிறுவனங்களின் பாதுகாவல்கள். அலெக்சாண்டரியா முதல் யாழ்ப்பாணம் வரை எரிக்கப்பட்ட நூலகங்கள் நமக்கு ஒரு பாடத்தை கற்பிக்கின்றன. அறிவை அழிக்க முடியும், ஆனால் அறிவுக்கான தேடலை முற்றிலும் அழிக்க முடியாது. நெருப்பில் கரிய நூலகங்களின் சாம்பலிருந்தே புதிய தலைமுறைகள் தங்கள் வரலாற்றையும் அடையாளத்தையும் மீண்டும் கட்டியெழுப்புகின்றன. யாழ் நூலகத்தின் நினைவும் அவ்வாறே தமிழர் பண்பாட்டு மீளாட்சி நிலையாக சின்னமாக இன்றும் தொடர்கின்றது. மீண்டும் உங்களுடன் வானொலிகள் சந்திக்கும் முறை நன்றி கூறி விடைபெறுகின்றேன். சிட்னியிலிருந்து ஐங்கரன் விக்னேஸ்வரா.
நிகழ்ச்சியிலே அடுத்ததாக சிறப்பு கண்ணோட்டம், தென்னிந்திய திரைப்படத்துறை வரலாற்றிலே தன் வசீகர குரலால் மறக்க முடியாத பல சிறப்பான பாடல்களை தந்த சிம்ம குரலோன் TMS அவர்களுடைய நினைவு தினம் இந்த வாரம் என்ற வகையிலே அவர் தொடர்பான சிறப்பான நினைவலைகளோடும் நிகழ்ச்சியின் ஊடாக உங்களை சந்திப்பவர் எமது அன்புக்கும் மதிப்புக்கும் உரிய நண்பர் ஆசிரியர் திரு லீனப்பூ அருள்தாசன் அவர்கள்.
தமிழ் சினிமா வரலாற்றில் 50 ஆண்டுகளுக்கு மேலாக தனது வசீகர குரலால் ரசிகர்களை கட்டி போட்டிருந்த பழம்பெரும் பாடகர் TM சவுந்தரராஜன். TMS என்று மக்களால் அன்போடு அழைக்கப்படும் இவருடைய 100-ஆண்டு விழாவையொட்டி 2023 சென்னையில் அவர் வாழ்ந்த வீடு அமைந்திருக்கும் மந்தவெளி வெளிவட்ட சாலை பகுதிக்கு TM சவுந்தரராஜன் சாலை என பெயர் சூட்டுகிறார் தமிழக முதலமைச்சர் MK ஸ்டாலின் அவர்கள். சவுந்தரராஜன் அவர்கள் மதுரையில் 1922 மார்ச் 24 பிறந்தார். அந்த காலத்தில் மிக பிரபலமாக இருந்த காரைக்குடி ராஜமணி ஐயங்காரிடம் இசை பயிற்று பெற்ற TMS அவர்கள் மேடை கச்சேரிகளில் பாடி வந்தார். தனது தனித்துவமான குரல் வளத்தால் மக்களை கவர்ந்து வந்த TMS 1950 சினிமாவில் பாடுவதற்கான வாய்ப்பு கிடைத்தது. ராதே என்னை விட்டு போகாதடி என்ற கிருஷ்ண விஜயம் திரைப்படத்தில் இடம்பெற்றிருந்த பாடல் TMS அவர்கள் பாடிய முதல் திரையுலக பாடலாக அமைந்தது. அதைத் தொடர்ந்து பிரபல திரைப்படங்களான மந்திர குமாரி, தேவகி, சர்வாதிகாரி போன்ற பல படங்களில் தொடர்ச்சியாக அவருக்கு வாய்ப்புகள் குவிந்தன. அவர்களின் குரல் வளத்துடன் அவரது உச்சரிப்பும் மக்களிடையே பிரபலம் அடைந்தது அந்த நாட்களில். பாடல் பாடுவதோடு சில படங்களில் பிரதான பாத்திரங்களிலும் நடித்திருந்தார். 1960களில் வெளியான பட்டினத்தார், அருணகிரிநாதர் போன்ற படங்களில் அவர் நடித்திருந்தார். குறிப்பாக அருணகிரிநாதர் திரைப்படத்தில் இவர் பாடிய முத்தை தரு பத்து திரு நகை பாடல் இன்றைய தலைமுறையினர் வரை சிறந்த பாடலாக கொண்டாடப்பட்டு வருகின்றது. சவுந்தரராஜரின் மற்றொரு தனி அடையாளமாக கூறப்படுவது, ஒவ்வொரு கதாநாயகர்களுக்கும் ஏற்ப தனது குரலை மாற்றி பாடுவார் என்பதுதான். மக்கள் திலகம் பாணியில்
பஞ்சு மலர்மேனி பழகாத பெண்மை பார்த்து கதை பேசும் பழம் போன்ற மென்மை,
ராணி சம்யுக்தா திரைப்படத்தில் இடம்பெற்ற அந்த பாடல். நடிகர் திலகம் பாணியில் வசந்த மாளிகை திரைப்படத்தில்
அன்னத்தை தொட்ட கைகளினால் மது கிண்ணத்தை நீ நான் தொடமாட்டேன்.
80களில் இசைஞானி இளையராஜா இசையில்
தள்ளு தமிழ் சிலம்புகளை அள்ளி அவள் அணிந்து கொண்டாள், கள்ளிருக்கும் கூந்தலுக்கு முல்லை மலர் நான் கொடுத்தேன்.
பாசமலர் திரைப்படத்தின் மலர்ந்தும் மலராத பாடல், பாலும் பழமும் திரைப்படத்தில் நான் பேச நினைப்பதெல்லாம் நீ பேச வேண்டும். திருவிளையாடலில் பாட்டும் நானே பாவமும் நானே, படகோட்டியில் கொடுத்ததெல்லாம் கொடுத்தான் அவன் யாருக்காக கொடுத்தான் என அவர் முத்திரை பதித்த பாடல்களின் பட்டியல் தொடர்ந்து நிகழ்கிறது. இவர் பாடிய பக்தி பாடல்கள் இன்று வரை தமிழ்நாட்டின் அனைத்து கோயில்களிலும் திருவிழாக்களிலும் ஒலித்துக் கொண்டிருக்கின்றது. குறிப்பாக தமிழ் கடவுளாக அறியப்படும் முருகனுக்கு இவர் பாடிய பாடல்கள் மிக பிரபலமானவை. இசை பயணத்தில் இவர் செய்த சாதனைக்காக பேரவை செம்மல், கலை மாமணி, பத்மஸ்ரீ உள்ளிட்ட ஏராளமான விருதுகள் இவருக்கு கிடைத்தன. இது தவிர கலாரத்னம், கான ரத்னம், அருள் இசை சித்தர், நவரச பவ நளின கான வர்ஷினி, ஞானாமிர்த வர்ஷினி, சாதன சக்கரவர்த்தி போன்ற ஏராளமான பட்டங்கள் ரசிகர்களால் வழங்கப்பட்டன. அவரது இசை பயணத்தில் கவிஞர் கண்ணதாசனின் பங்கும், மெல்லிசை மன்னர்கள் எம் எஸ் விஸ்வநாதன் ராமமூர்த்தி அவர்களின் பங்கும் பெரிய அளவில் இருந்தது. டிஎம்எஸ்இன் பாடல்களுக்கு கண்ணதாசனின் பாடல் வரிகள் பலமாக அமைந்தன. அது அவரது வெற்றிக்கு இன்னும் ஒரு காரணமாக அமைந்தது. தனது 24 வயதில் திரையுலகில் பாடத் தொடங்கிய டிஎம்எஸ் அவர்கள் தன்னுடைய 88 வயது வரை பாடி வந்தார். இறுதியாக ஏ ஆர் ரகுமான் இசையில் உருவான செம்மொழியான தமிழ் மொழியாம் என்ற பாடலில் மற்ற இளம் பாடகளுடன் இணைந்து அவர் பாடியிருந்தார். அதுவே அவர் பாடிய கடைசி பாடல் என கூறப்படுகின்றது. 2013 ஆண்டு தன்னுடைய 91 வயதில் சென்னையில் இருக்கும் தனது வீட்டில் வயது மூப்பு காரணமாக காலமானார். நன்றி.
சோதனை மேல் சோதனை போதுமடா சாமி, சோதனை மேல் சோதனை போதுமடா சாமி, வேதனை தான் வாழ்க்கை என்றால் தாங்காது பூமி, வேதனை தான் வாழ்க்கை என்றால் தாங்காது பூமி, சோதனை மேல் சோதனை போதுமடா சாமி. சொந்தம் ஒரு கைவிலங்கு நீ போட்டது, அதில் பந்தம் ஒரு பால் விலங்கு நான் போட்டது, சோதனை மேல் சோதனை போதுமடா சாமி. யாரிடம் சொல்ல, சோதனை மேல் சோதனை போதுமடா சாமி, வேதனை தான் வாழ்க்கை என்றால் தாங்காது பூமி, சோதனை மேல் சோதனை போதுமடா சாமி.
ஆறுதல் சொல்ல முடியும்,
தான் ஆடவில்லை அம்மா சதையாடுது அது, தந்தை என்றும் பிள்ளை என்றும் விளையாடுது.
நிகழ்ச்சியிலே அடுத்ததாக படித்ததிலே பிடித்தது பகிர்ந்து கொள்வதற்காக.
வணக்கம். பகவத்கீதை. மனிதன் கவனமாக இருக்க வேண்டிய இடம் எது தெரியுமா? இந்த பூமியில் நடக்கக்கூடிய நிறைய யுத்தம் வெற்றி வாகை சூடுவதற்காக நடப்பதல்ல, அவை சில சமயங்களில் தர்மத்தை நிலைநாட்டுவதற்காகவும் நடக்கின்றது. மகாபாரதத்தில் அர்ஜுனன் போரில் நின்று கொண்டிருக்கின்றான். அவனுக்கு எதிரே அவனுடைய இரு குடும்பமும் போரிடுவதற்கு தயாராகிக் கொண்டிருக்கின்றது. அந்த நேரத்தில் அவன் செய்வதறியாது பாச போராட்டத்தால் நிலைகுலைந்து போகின்றான். மனதிற்குள் ஆயிரம் சிந்தனைகள் ஓடுகிறது. இங்குதான் மகாபாரத காவிய படைப்பின் உண்மையை சரியாக நாம் புரிந்து கொள்ள முடியும். அதாவது மகாபாரத பெருங்காவியம் என்பதை கடந்த ஒரு மனிதனுடைய ஆள் மனதில் நடக்கக்கூடிய போராட்டங்களுக்கான பதில் என்பதை உணர்த்துகின்றது. மகாபாரதத்தில் ஒரு மனிதனுக்கு எது சந்தோஷத்தை தரக்கூடியதோ அது தர்மம் என்று சொல்லவில்லை. தர்மம் என்பது பிரபஞ்சத்தினுடைய கட்டளை, தர்மம் ஒழுக்கத்தின் அடையாளம், தர்மம் நிறைய தியாகங்களை நிறைந்தது என்கின்றார் கிருஷ்ணர். அப்படியாக அர்ஜுனன் மகாபாரதத்தில் அவன் மிகவும் உடலால் வலிமை வாய்ந்தவன் என்பதற்காகவே அவன் போராட வேண்டும் என்று பகவான் கிருஷ்ணன் எந்த இடத்திலும் சொல்லவில்லை. எந்த சூழ்நிலையும் தர்மம் நொறுங்கிவிடக் கூடாது என்பதற்காகவே அர்ஜுனனின் கடமையை செய்ய சொன்னார் கிருஷ்ணர். என்னதான் அர்ஜுனன் பாசப்பிணைப்பால் நல்ல எண்ணங்களோடு போரிடுவதை தடுக்க வேண்டும் என்று எண்ணம் ஓடிக்கொண்டிருந்தாலும் அந்த சமயத்தில் அவனுடைய அந்த எண்ணமானது அதர்மமாகவே கருதப்படுகின்றது. மகாபாரதத்தில் கிருஷ்ண பகவான் அடிக்கடி சொல்லக்கூடிய ஒரு விஷயம் பற்றிய பற்றின்மை பற்றித்தான். காரணம், அந்த பற்றின்மை என்ற விஷயத்தினால் நாம் நிறைய விஷயங்களை சாதித்து விடலாம், நிறைய துன்பங்களிலிருந்து விடுதலை பெறலாம். அதோடு அர்ஜுனன் சரியாக முடிவு எடுக்காத நிலைக்கு காரணம் அவனுடைய குடும்ப பற்று ஆகவே இருந்தது. அதுதான் அவனை சரியானதை செய்ய தடுத்தது. மேலும் நாம் நன்றாக கவனித்தால் அர்ஜுனன் பல இடங்களில் துவண்டு நின்ற வேளையிலும் தலை குனிந்து மனம் தளர்ந்து நின்ற போதிலும் பகவான் கிருஷ்ணன் அவனை எந்த இடத்திலும் அவனுடைய உணர்வுகளை குறை சொல்லவே இல்லை. மனிதர்களுக்கு உணர்வு ரீதியாக வரக்கூடிய சிக்கல் என்பது இயல்பானதுதான். ஆனால் அந்த உணர்வுகள் எப்பொழுதும் தர்மத்தை நிலைநாட்டுவதற்கு தடைகளாகவும் தடங்களாகவும் இருக்கக்கூடாது என்பது தெளிவாக எடுத்துரைத்தார். அதாவது பகவான் கிருஷ்ணன் மனிதனுக்கு சோகம், துக்கம், ஆசை இவையெல்லாம் வாழ்க்கையில் ஒரு பகுதி என்றாலும் அந்த உணர்வுகளுக்கு பின்னால் நாம் கண்மூடித்தனமாக எந்த நேரத்திலும் நின்றுவிடக் கூடாது. அர்ஜுனன் அவனுடைய குடும்பத்திற்காக துக்கப்பட்டது உண்மைதான். அந்த நேரத்தில் தான் கிருஷ்ணன் அர்ஜுனனுடைய ஞான கண்ணை திறக்கின்றார். அதாவது அர்ஜுனனின் இந்த குடும்ப பாசம் அவனை தர்மத்தை நிலைநாட்டுவதற்கு தடைகளாக இருக்கக்கூடாது என்று அர்ஜுனனை வழி நடத்துகின்றனர். அதனால் எவ்வளவு பெரிய உணர்வு ரீதியான நிகழ்வுகள் நம்மை சுற்றி நடந்தாலும் அது எல்லாம் தாண்டி கண் வலித்து தர்மத்தோடு செயல்படுவதுதான் ஒழுக்கத்தின் அடையாளம் என்கின்றார் பகவான் கிருஷ்ணர். அதே போல் தர்மத்தின் வழி செல்வது என்பது அவ்வளவு எளிதல்ல. தர்மம் சில நேரங்களில் நிறைய தியாகத்தை எதிர்பார்க்கும். அதோடு உணர்வுகள் நம்மை எப்பொழுதும் ஒரு வசதியாக நிலையில் வைத்துக் கொள்ள நம்மை பழக்கும். அவ்வாறான விஷயங்களில் சிக்கலாக இருப்பதே சரியான முடிவாகும். மகாபாரதத்தில் அர்ச்சுனன் நிறைய இடங்களில் அவன் செய்கின்ற சரியான செயலை கூட அவன் ஆழ்மனமானது அவன் ஏதோ தவறு செய்கின்றான் என்று அவனை சிந்திக்க வைத்தது. அங்குதான் அர்ச்சுனனை ஆழமாக சிந்திக்க செய்கின்றார் கிருஷ்ணன். இங்குதான் வலிமை. அர்ச்சுனனை சோதிக்க கூடிய இடம் வலிமை என்பது நமக்கு சரியாக உணர்த்துகின்ற இடம். அதாவது தர்மம் என்ற பாதையில் தியாகங்களை தாங்கிக் கொண்டு போராடக்கூடிய ஆற்றல் இருக்கின்றதோ அவனே உண்மையான வலிமையானவர் என்கின்றார் கிருஷ்ணர். அதே போல் தர்மம் என்பது இங்கு யாரையும் சரி தவறு என்று எடை போடுவதற்கே அல்ல, மனிதர்களை சரியான பாதைக்கு அழைத்து செல்லக்கூடிய ஒரு அற்புத சக்தி. மகாபாரதத்தில் எந்த இடத்தை எடுத்துக்கொண்டாலும் கிருஷ்ண பகவான் அர்ச்சுனனை இதை கட்டாயம் செய்ய வேண்டும் என்று அவனுக்கு கட்டளையிடவில்லை. மாறாக அர்ச்சுனனை வழி நடத்தினார், உண்மையின் பாதையை அவனுக்கு காட்டினார். இது சரி தவறு என்று சரியான பாதையை தன் வழிகாட்டலால் அர்ச்சுனனை தேர்வு செய்ய வைத்தார். ஆக தர்மத்தை நிலைநாட்ட வேண்டும் என்றால் நிறைய நேரங்களில் நாம் தனியாக பயணம் செய்ய நிலை வரும். இதுக்கு காரணம் நீங்கள் தவறான பாதையில் செல்கின்றீர்கள் என்பது அல்ல, சரியான பாதையை தேர்ந்தெடுப்பதனால் சில தியாகங்களை செய்ய வேண்டிய நிலையில் இருக்கிறீர்கள். மகாபாரதத்தில் அர்ச்சுனனை போல் நாமும் சரியான நேரத்தில் குரல் கொடுக்க வேண்டும் என்ற இடத்தில் உணர்வு என்கின்ற சிறையில் சிக்கி கண்மூடித்தனமாக நின்று விடுகின்றோம். நம்மை அறியாமல் அதர்மத்திற்கு துணை சேர்கின்றோம். அதனால் மகாபாரதம் நமக்கு உணர்த்தக்கூடியது, உணர்வு என்கின்ற ஒரு விஷயம் தர்மத்தை நிலைநாட்ட வேண்டும் என்கின்ற இடத்தில் நம்மை சிறையிடக்கூடாது. அதனால் அந்த விஷயத்தை மனிதன் அவன் வாழ்க்கையில் கடைபிடிக்க தொடங்கிவிட்டான் என்றால் அவர்கள் பயணிக்கும் பாதையெல்லாம் பொன் வசந்தமாக இருக்கும். நன்றி. மகிழ்வான காலை வணக்கங்களுடன் உங்களிடமிருந்து விடைபெறும் நான் வைஷ்ணவி போகிறேன். நன்றி.
அடுத்ததாக நியூசிலாந்து தமிழ் மூத்தோர் சங்கத்தினுடைய சிறப்பு அறிவித்தல் ஒன்று. சங்கத்தினுடைய விசேட சிறப்பு பொதுக்கூட்டம் ஒன்று வருகின்ற ஜூன் மாதம் 13 தேதி சனிக்கிழமை காலை 10 தொடக்கம், பிற்பகல் 2 வரை இலக்கம் 20 பெல்லை வீதியில் அமைந்திருக்கின்ற லெஜிஸ்டர் மண்டபத்திலே சிறப்பான முறையிலே நடைபெற ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளது. அனைத்து தமிழ் மூத்தோர் சங்க உறுப்பினர்களையும் தவறாது கலந்து சிறப்பிக்குமாறு அன்போடு வேண்டுகின்றார்கள் நியூசிலாந்து தமிழ் மூத்தோர் சங்கத்தினர். மறந்துவிடாதீர்கள், நியூசிலாந்து தமிழ் மூத்தோர் சங்க உறுப்பினர்களே, உங்களுடைய சங்கத்தின் சிறப்பு பொதுக்கூட்டம் ஒன்று வருகின்ற ஜூன் மாதம் 13 தேதி சனிக்கிழமை காலை 10 தொடக்கம், பிற்பகல் 2 வரை இலக்கம் 20 பின்லே வீதியில் அமைந்திருக்கின்ற லெஜிஸ்டர் மண்டபத்திலே சிறப்பான முறையிலே நடைபெற இருக்கின்றது. அனைத்து தமிழ் மூத்தோர் சங்க உறுப்பினர்களையும் தவறாது கலந்து சிறப்பிக்குமாறு அன்போடு வேண்டுகின்றார்கள் நியூசிலாந்து தமிழ் மூத்தோர் சங்கத்தினர். நிகழ்ச்சியிலே அடுத்ததாக சமூக அறிவித்தல் ஒன்று. மனநலம் மண்ணுயிர் காக்கும், இனநலம் எல்லா புகழும் தரும். மொழிப்பூர் தியாகிகள் வீரவணக்க நினைவு விழா 2026 ஜூன் மாதம் 6 தேதி, அதாவது இன்று மாலை 6 தொடக்கம், இரவு 9:30 வரை இடம் பாவலரேறு பெருஞ்சித்தினரார் அரங்கம், இலக்கம் 13 மேபீதி போர் ஞாபகார்த்த மண்டபம், ஆக்லாந்து 1041. மறந்துவிடாதீர்கள், இந்த நிகழ்வும் இன்று மாலை 6 தொடக்கம், இரவு 9:30 வரை சிறப்பான முறையிலே ஒழுங்கு செய்யப்பட்டுள்ளது. அனைவரையும் அன்போடு அழைக்கின்றார்கள் நிகழ்ச்சி ஏற்பாட்டாளர்கள்.
வணக்கம். அமெரிக்காவை உலுக்கும் பணவீக்கம், தவிக்கும் டொனால்டு டிரம்ப். ஹார்முஸ் நீரிணை மூடப்பட்டுள்ளதன் காரணமாக அமெரிக்காவின் அதிபர் டொனால்டு டிரம்ப் பொருளாதார ரீதியாக பெரும் அழுத்தங்களை எதிர்கொண்டுள்ளார். எண்ணெய் விநியோகத்தில் அமெரிக்கா பெருமளவுக்கு தற்சார்புடையது என்ற டிரம்பின் வாதம் சரியானதாக இருந்தாலும் அது உலகளாவிய சந்தையில் எண்ணெயின் விலையில் ஏற்படும் தாக்கத்தை தடுத்து நிறுத்த போதுமானதாக இல்லை. பொதுமக்கள் தங்களது வாகனங்களுக்கு எரிபொருள் நிரப்புவதற்கும் வீடுகளை வெப்பப்படுத்துவதற்கும் அதிக தொகையை செலவிடுவதால் அவர்களால் ஏனைய தேவைகளுக்கான செலவினங்களை மேற்கொள்ள முடிவதில்லை. இது ஒட்டுமொத்த பொருளாதாரத்தை கடுமையாக பாதிப்பதுடன் பணவீக்கத்தையும் அதிகரிக்க செய்கிறது. அதே நேரம் இந்த நிலைமை அரசியல் ரீதியான பின்னடைவுகளையும் ஏற்படுத்தியுள்ளது. குடியரசு கட்சியின் செனட்டர்கள் மற்றும் பிரதிநிதிகள் தத்தமது பிராந்தியங்களுக்கு செல்லும் போதெல்லாம் அதிகரித்துள்ள வாழ்க்கை செலவுகளால் பாதிக்கப்பட்டுள்ள பொதுமக்களின் கடுமையான விமர்சனங்களுக்கும் விசனங்களுக்கும் கேள்விகளுக்கும் முகம் கொடுத்து வருகின்றனர். மக்களின் வாழ்க்கையை எளிதாக்குவதாக அளித்த வாக்குறுதிக்காகவே டொனால்ட் ட்ரம்ப் தேர்ந்தெடுக்கப்பட்டார். ஆனால் அவர் அதனை செய்யவில்லை என்றே தற்போது பெரும்பாலான மக்கள் கருதுகின்றனர். எனவே அவர் ஒரு உடன்பாட்டை எட்ட விரும்புகிறார். தமக்கு எந்த அவசரமும் இல்லை என்று அவர் கூறினாலும் இதனை விரைவாக செய்து முடிக்கவே அவர் விரும்புகிறார். ஏனெனில் இந்த விவகாரம் எவ்வளவு காலம் நீடிக்கிறதோ அவ்வளவுக்கு இது பொருளாதாரத்தில் கடுமையான தாக்கத்தை ஏற்படுத்தும். மகிழ்வான காலை வணக்கங்களுடன் விடைபெறும் நான் சங்கீதா லிங்கேஷன். வணக்கம் நேயர்களே.
நல்லது நேயர்களே, தொடரும் சிறப்பு பாடலோடு இன்றைய நிகழ்ச்சியின் நேரமும் நிறைவுக்கு வருகின்றது. மீண்டும் அடுத்த வாரம் பல புதிய நிகழ்ச்சிகளோடு வான் அலைகளினூடாக உங்கள் வீடுகள் வந்து சேரும் வரை இன்றைய நிகழ்ச்சி தயாரிப்பிலே கலந்து சிறப்பித்த அனைவர் சார்பாகவும் உங்களிடமிருந்து விடைபெறும் நான் உங்கள் அன்பின் ஷன் வேலுப்பிள்ளை. வணக்கம் நேர்களே.
பாத்து புட்டா பெத்த மனம் தாங்காது. கண்மணியே பொன்மணியே கண்ணுரங்கள் கண்ணுரங்கள்
ஆத்துக்கு பக்கம் ஆத்துக்கு பக்கம் ஆத்து சுரக்கிற ஊத்துக்கு பக்கம் யாரோ வச்ச தென்ன இது நம்பி இருக்குது மண்ண இது தானாக வளர்ந்து வரும் பாரம்மா. ஒரு தாயாரு தந்தையாரு கூறம்மா ஆத்துக்கு பக்கம் ஆத்துக்கு பக்கம் ஆத்து சுரக்கிற ஊத்துக்கு பக்கம் யாரோ வச்சது என்ன இது நம்பி இருக்குது மண்ண இது தானாக வளர்ந்து வரும் பாரம்மா. ஒரு தாயாரு தந்தையாரு கூறம்மா.
ஒரு தாயாரு தந்தையாரு கூறம்மா.